மாணவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உவா மாகாண கல்வி அமைச்சு, உவா மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் உவா எஃப்எம் இணைந்து நடத்தும் காப்போத்த சாதாரணதர கல்வி வேலை திட்டத்தில் இன்று இஸ்லாம் பாடத்தை கற்பிக்க உள்ளேன். நான் ஏஜே காமிலா, ஆசிரியர், ராசிக்வரியட் முஸ்லீம் வித்யாலயத்தில் இஸ்லாம் பாடம் கற்பிக்கின்றேன். ஆம் மாணவர்களே, நான் இன்று குலபூர் ராசிதூன்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரை பற்றி உங்களிடம் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் நாம் குலபூர் ராசிதூன்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம். இஸ்லாமிய வரலாற்றில் குலபூர் ராசிதூன்கள் எனும் நான்கு கலீஃபாக்கள் ஒரு தனியான இடத்தை வகிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வஃபாத்திற்கு பின்னர் ஆட்சி செய்த நான்கு சஹாபாக்களையும் அல் குலபூர் ராசிதூன்கள் என அழைக்கப்படுகின்றனர். குலபூர் ராசிதூன்களோட ஆட்சி காலம் 30 வருடங்கள். குலபூர் ராசிதூன்களின் பெயர்களை பார்க்கும் பொழுது, முதலாவது கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு. நான்காவது கலீஃபாவான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 6 மாத ஆட்சியுடன் குலபூர் ராசிதூன்களின் 30 வருட கால ஆட்சி நிறைவு பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனக்கு பின்னர் 30 வருடங்கள் நல்லாட்சி நிறைவும் என்று. இந்த நல்லாட்சி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 6 மாத ஆட்சியுடன் நிறைவு பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையிலேயே ஆட்சி புரிந்து சிறப்படைந்தவர்கள்தான் கலீஃபாக்கள். தமது குடும்ப, சமய, சமூக, அரசியல், பொருளாதார, கல்வி, கலாச்சார விவகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடியதாகவும் அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டலுக்கு அமையவும் அமைந்திருந்தன. இவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுடையதும் அல்லாஹ்வுடைய தூதரினதும் வழிகாட்டலுக்கு அமையத்தான் அமைஞ்சிருந்தது. இதனால தான் இவங்க குலபூர் ராசிதூன்கள், நேர் வழி நடந்த கலீஃபாக்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். மாணவர்களே, அவர்களில் நாங்கள் இன்று முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நோக்குவோம். அரபு நாட்டில் மக்கா நகரத்தில் குறைசி குலத்தில் கிறிஸ்துக்கு பின் 573 பிறந்தார்கள். இவங்களுடைய தந்தையின் பெயர் அபு குஹாபா. அபூபக்கர் அலி அப்துல்லா இப்னு அபி குஹாபா என அழைக்கப்பட்டார்கள். அப்துல்லா இப்னு அபி குஹாபா என அழைக்கப்பட்டார்கள். பிற்காலத்தில் அபூபக்கர் என்ற காரண பெயரால் அழைக்கப்பட்டார்கள். சிறு வயதிலிருந்தே சிறந்த நல்ல ஒழுக்கங்களை பெற்று இருந்தார்கள். உண்மை பேசினார்கள், நேர்மையாக நடந்து கொண்டாங்க, நம்பிக்கையோடு இருந்தாங்க. இவங்களோட நல்ல குணங்கள் நிறையவே பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஜாஹிலியா காலத்தில் ஒரு சிறந்த வர்த்தகராகவும் சமூகத்தில் மதிக்கப்படும் தலைவர்களுள் ஒருவராகவும் காணப்பட்டார்கள். அபூபக்கர் அலி அவர்கள் பெரியொரு செல்வந்தராக இருந்த போதிலும் உலக பற்றற்றவர்களாகவே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2.5 வருடங்கள் குறைந்த வயதை உடையவர்களாக அபூபக்கர் அலி இருந்தாங்க. அபூபக்கர் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சிறந்த நண்பராக இருந்தாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்ட எல்லா நல்ல பழக்க வழக்கங்களும் அபூபக்கர் அலி அவர்களிடையும் காணப்பட்டது. ஜாஹிலியா காலத்தில் அபூபக்கர் அலி அவர்கள் பிறந்து வளர்ந்தாலும் ஜாஹிலியா கால மக்களிடம் காணப்பட்ட சிலை வணக்கம், சூது, மது அருந்துதல் போன்ற எந்தவித கெட்ட செயல்களிலும் அபூபக்கர் அலி எப்பயுமே ஈடுபடவில்லை. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னரே மக்காவில் புகழப்பட்டவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி கூறிய உடனே எந்தவித தயக்கமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்களில் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே மக்காவுல முக்கியஸ்தர்கள் சிலரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்து இஸ்லாத்திற்குள் இணைத்து விட்டார்கள். இவர்களுடைய பெயர்களை பரீட்சையில் கேட்கலாம். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தூண்டுதலினால் இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்களை குறிப்பிடுக என்று பரீட்சையில் கேட்கப்படலாம். அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர்கள் ஆவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டிருந்த அபூபக்கர் அலி அவர்கள் நபி அவர்கள் மிஹராஜ் யாத்திரையை மேற்கொண்டு விட்டு மக்காவிற்குள் திரும்பி வந்து அங்கு நடந்த அதிசய செய்தியை கூறிய உடனே அது உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஹராஜை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் உடனே ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் சித்திக், உண்மைப்படுத்தியவர்கள் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆளுமை பண்புகளை பார்க்கும் பொழுது தம்முடைய உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரை பெரிதாக மதித்த அபூபக்கர் அலி அவர்கள் மதீனா ஹிஜ்ரத்தின் போது தௌர் குகையில் பெருமானாரின் உயிரை காப்பாற்றுவதற்காக பாம்பின் கடிக்கு தனது கால் விரலை கொடுத்தார்கள். ஹிஜ்ரத் பிரயாணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலப்புறமும் இடப்புறமும் முன்னும் பின்னுமாக மாறி மாறி நடந்து எதிரிகளை விட்டும் அவர்களை பாதுகாத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் நிலை குலைந்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் அலி அவர்கள் மிக நிதானமாக செயற்பட்டார்கள். மக்களை ஆறுதல் அடைய செய்து நெருக்கடியான சூழலை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. கிலாபத்தை பொறுப்பேற்ற போது நிலவிய சிக்கலான சூழலை திற உறுதியுடன் முடிவுகளை மேற்கொண்டார்கள். ஹிஜ்ரி 11 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகினதை தொடர்ந்து இஸ்லாமிய அரசின் தலைமை பொறுப்பை ஏற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்களும் 3 மாதங்களும் கிலாபத்தை வழிநடத்தினார்கள். அபூபக்கர் அலி அவர்கள் 2 வருடங்களும் 3 மாதங்களும் நல்லாட்சி செய்தார்கள். ஒருமுறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் அலி அவர்களுக்கும் இடையில் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் வந்தாங்க. அப்போ அவர்களை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் கோபத்தால் சிவந்தது. இதனை கண்ட அபூபக்கர் அலி அவர்கள் பயந்தவராக, நபியே, நான் தான் அவருக்கு அநியாயம் செய்தேன் என கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்தவர்களை பார்த்து, அல்லாஹ் என்னை தூதராக உங்களிடம் அனுப்பிய வேளை எல்லோரும் என்னை பொய்யே நின்றீர்கள். அப்போது அபூபக்கர் அலி என்னை உண்மைப்படுத்தினார்கள். அவர்களது ஆயுளையும் சொத்துக்களையும் எனக்கு அர்ப்பணித்தார்கள். அத்தகைய என் நண்பரை என்னிலிருந்து ஒதுக்கி பார்க்கின்றீர்களா என்று 2 முறை கேட்டார்கள். இந்நிகழ்வின் பின்னர் யாருமே அவர் புண்படும் அளவு நடந்து கொள்ளவில்லை என அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாம் மாணவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பிறப்பு பார்த்தோம், அவர்களோட ஆளுமை பண்புகளை பார்த்தோம். இப்போ நாங்கள் அபூபக்கர் அலி அவர்களை கலீபாவாக தெரிவு செய்யப்பட்ட முறையை நோக்குவோம். அபூபக்கர் அலி அவர்களை கலீபாவாக தெரிவு செய்யப்பட்ட முறையை நோக்குகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும் போது கலீபா தெரிவுடன் பெறவில்லை. அவர்கள் வஃபாத்தாகிய அன்று அன்சாரிகள் சகீபத்து பனி ஷாயிதா என்ற இடத்தில் ஒன்று கூடி தலைவர் தெரிவு சம்பந்தமாக ஆலோசித்தார்கள். சகீபத்து பனி ஷாயிதா என்ற இடத்துல அபூபக்கர் அலி அவர்களை கலீபாவாக தெரிவு செய்தார்கள். இந்த ஆலோசனை நடக்கிற நேரம் சஹாபாக்கள் சிலரும் அங்கு சென்று அவ்வாலோசனை நிகழ்வில் கலந்து கொண்டாங்க. அப்போ அதன் போது அபூபக்கர் அலி அவர்கள் கலீபாவாக ஏற்று அங்கு கூடியிருந்தவர்கள் பையத் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கலீபாவாக வருவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அபுபக்கர் அலி என்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் உணர்த்துகின்றன. அந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது இறுதி காலத்தில் நோய் அதிகமாகி எழும்பி நிற்பதற்கே முடியாமல் இருந்தார்கள். அந்த நேரம் தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டதும் ஒருவரை தொழுகையை நடத்தும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நிறைய சஹாபாக்கள் காணப்பட்டார்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகையை நடத்தும்படி பணித்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைமுகமாக அபூபக்கர் ரலியை அடுத்த கலீபாவாக வருவதற்கு தகுதியானவர் என்பதற்கான சம்பவமாக குறிப்பிடலாம். இன்னொரு சம்பவத்தை பார்க்கின்ற நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி நாளில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரது தோள்களிலும் தாங்கியவாறு தொழுகைக்காக வந்தார்கள். அப்போது தொழுகையை நடத்தி கொண்டிருந்த அபூபக்கர் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விட்டு கொடுத்து சபில் சேர முற்பட்டார்கள். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அலி அவர்களையே தொழுகையை நடத்தும்படி கூறிவிட்டு பின்னால் உட்கார்ந்து தொழுதார்கள். அதே போல் இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கின்ற நேரம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் அடுத்து வரும் அபூபக்கர் அலி, உமர் அலி ஆகிய இருவரையும் உங்கள் வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் திருமதி. அதே போல் இன்னொரு சம்பவத்தை பார்க்குற நேரம், ஒரு தடவை ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தமது பிரச்சனைகளை முறையிட வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வேறொரு நாளைக்கு வருமாறு கூறினாங்க. அப்போது அந்த பெண்மணி, நான் வரும்போது நீங்கள் இல்லாது மரணித்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இல்லாவிட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கலாம் என்று கூறினார்கள். இவைகளும் அடுத்த கலீபாவாக அபூபக்கர் ரலி அவர்கள் வருவதற்கான சம்பவங்களாக குறிப்பிடலாம். நீங்கள் சிறு குறிப்பு எழுதுகிற நேரம் இந்த சம்பவங்களையும் குறிப்பிட்டு எழுத முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பணிகளையும் பங்களிப்புகளையும் பார்க்கின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் பின்னர் கிலாபத்தை பொறுப்பேற்று நல்லாட்சியை தொடர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வஃபாத்திற்கு பிறகு முசைலமா, அஸ்ரதன்சி போன்ற பொய் நபிமார்கள் தோற்றம் பெற்றார்கள். அப்போ இவங்களையும் முறியடிக்க வேண்டிய தேவை கலீஃபா அபூபக்கர் அலி அவர்களுக்கு ஏற்பட்டது. அபூபக்கர் அலி அவர்கள் இந்த பொய் நபிமார்களின் சவால்களையும் முறியடித்தார்கள். இன்னொரு கூட்டம் வந்தாங்க, நாங்கள் ஜக்காத் வழங்க மாட்டோம் என்று குறிப்பிட்டு கூட வந்தாங்க. அப்போ இந்த ஜக்காத் வழங்க மறுத்தவர்களோட சூழ்ச்சிகளையும் அபூபக்கர் அலி அவர்கள் முறியடித்தார்கள். ஒரு கயிற்றின் அளவு கொடுக்க மறுத்தாலும் அவர்களுடன் நான் போராடுவேன் என்று அபூபக்கர் அலி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்தது அல் குர்ஆனை தொகுத்து நூல் உருப்படுத்தியமே, அல் குர்ஆனை தொகுத்து நூல் உருப்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வஃபாத்திற்கு பின்னர் யமாமா யுத்தம் ஏற்பட்டது. இந்த யமாமா யுத்தத்தில் குர்ஆனை மரணமிட்ட சஹாபிகள் சஹிதாகினாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் உமர் அலி அவர்கள் அபூபக்கர் அலிக்கு ஆலோசனை கூறுறாங்க. குர்ஆனை மரணமிட்ட சஹாபிகள் சஹிதாகிட்டு போகிறாங்க, இதனால் அல் குர்ஆனை அழிந்து விடுமோ என்ற பயம் இருக்கு, நாங்கள் அல் குர்ஆனில் ஒரு தொகுப்பை செய்வோம் என்று. அந்த நேரம் அபூபக்கர் அலி அவங்க ஆரம்பத்தில் தயங்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத ஒரு வேலையை என்னால் செய்ய இயலாண்டு. அதன் பிறகு இதன் பாரதூரத்தை உணர்ந்த அபூபக்கர் அலி அல் குர்ஆனின் ஒரு பிரதியை அமைக்கிறாங்க. அப்போ அல் குர்ஆனை தொகுத்து நூறுபடுத்தியமே இவங்களோட பங்களிப்புகளில் உண்டு. அடுத்தது அரசியல் அனுபவம் மிக்க கவர்னர்களை நியமித்து நிர்வாகத்தை ஸ்திரப்படுத்தினார்கள். அடுத்தது எல்லைப்புற ஆட்சியாளர்களால் இஸ்லாமிய உலகிருந்த அச்சுறுத்தல்களை முறியடித்தார்கள். தமக்கு பின்னர் ஆட்சி செய்ய மிக பொருத்தமான ஒருவரை கலீபாவாக நியமித்துவிட்டு சென்றமை, அபூபக்கர் அலி அவர்கள் தனது இறுதி சந்தர்ப்பத்தில், அதாவது மரணிப்பதற்கு சில காலத்துக்கு முன்னர், உமர் அலி அவர்களை அடுத்த கலீபாவாக நியமித்தார்கள். அதற்கு முன் முக்கியமான சஹாபாக்களை அழைத்து தனித்தனியாகவும் குழுக்களாகவும் கலந்துரையாடி உமர் அலி அவர்களை அடுத்த கலீபாவாக நியமித்து சென்றார்கள். இஸ்லாமிய அரசின் தலைமை பொறுப்பினை ஏற்று சரியான முறையில் அதனை வழிநடத்திய அபூபக்கர் அலி அவர்கள் ஹிஜ்ரி 13 தனது 63 வயதில் வஃத்தானார்கள். மாணவர்களே, 4 கலீஃபாக்களை பற்றியும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு கலீஃபாவை பற்றி பரீட்சையில் வினாக்கள் கேட்கப்படலாம். நாங்கள் இப்போது அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்தோம். அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்தோம். அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு என்ற அழகில் வரக்கூடிய சில வினாக்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது வினா, அல் குலாபவுர் ராசிதூன் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் ஆட்சி செய்த 4 கலீஃபாக்கள். அபூபக்கர் அலி பற்றி கூறுக. அப்துல்லா இப்னு அபு குஹாபா என்பது இயற்பெயர். இவர்கள் கிறிஸ்துக்கு பின் 573 மக்காவில் பிறந்தார்கள். ஒரு சிறந்த வர்த்தகர், இஸ்லாத்திய ஏற்ற ஆண்களில் முதலாமானவர், முதலாவது கலீஃபா. மூன்றாவது வினா, சித்திக் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? மிஹ்ராஜ் என்ற நிகழ்வை கேள்விப்பட்டவுடன் உண்மைப்படுத்தினார்கள். நாலாவது வினா, அபூபக்கர் அலி அல்லாஹுவின் ஆளுமை பண்புகள் எவை? துணிவு, ஹிஜ்ரத்தின் போது நெருக்கடியான நிலையிலும் பக்கபலமாக செயற்பட்டார்கள். நிதானம், நபியின் மரணத்தின் போது மக்களை நிதானமாக வழிபடுத்தினார்கள். திட உறுதி, ஆட்சியின் போது ஏற்பட்ட சிக்கல்களை திட உறுதியுடன் எதிர்கொண்டார்கள். ஐந்தாவது வினா, அபூபக்கர் அலி காலிஃபாவாக தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணங்கள் எவை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி காலத்தில் 17 நேர தொழுகைகளை இமாமாக நின்று தொழுவித்தமை. எனக்கு பின்னால் அபூபக்கர் அலி, உமர் அலி ஆகிய இருவரையும் வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ். ஆறாவது வினா, அபூபக்கர் அலியின் தெரிவு எங்கு இடம்பெற்றது? சகீபத்து பனி சாயிதா என்னும் இடத்தில். ஏழாவது வினா, அபூபக்கர் அலியின் ஆட்சிக்கால சேவைகளை கூறுக. அல் குர்ஆன் தொகுத்து நூல்படுத்தியமை, போலி நபிமார்களின் சவால்களை முறியடித்தமை, ஜக்காத் வழங்க மறுத்த கூட்டத்தின் சூழ்ச்சிகளை முறியடித்தமை, நல்லாட்சியை தொடர்ந்தமை, கவர்னர்களை நியமித்து நிர்வாகத்தை ஸ்திரப்படுத்தியமை, தனக்கு பின் பொருத்தமான ஒருவரை கலீபாவாக நியமித்தமை. எட்டாவது வினா, அபூபக்கர் அலியின் வஃத் எப்போது? ஹிஜ்ரி 13 தனது 63 வயதில். இவர்களின் ஆட்சிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? அபூபக்கர் அலியின் ஆட்சிக்காலம் 2 வருடமும் 3 மாதங்களும். சரி மாணவர்களே, நாங்கள் இப்போது அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்தோம். அவர்களை பற்றி பரீட்சையில் வினாக்கள் கேட்கப்பட்டால் சிறந்த முறையில் விடைகளை எழுதுங்கள். அடுத்து நாங்கள் இரண்டாவது கலீஃபா உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்ப்போம். நிச்சயமாக அல்லாஹ் உமரின் உள்ளத்திலும் நாவிலும் சத்தியத்தை வைத்துள்ளான். நிச்சயமாக அல்லாஹ் உமரின் உள்ளத்திலும் நாவிலும் சத்தியத்தை வைத்துள்ளான். குரேசியரின் கௌரவத்துக்குரியவராகவும் கருதப்பட்ட உமர் அலி அவங்க கிறிஸ்துக்கு பின் 580 அத்தி பரம்பரையில் பிறந்தாங்க. இவங்க எழுத வாசிக்க தெரிஞ்சவங்களாகவும் மல்யுத்த வீரராகவும் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திட முன்னணி எதிரிகளில் ஒருவராகத்தான் இவங்க காணப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வது தான் மக்காவில் அமைதியை ஏற்படுத்த பொருத்தமான தீர்வு என குரேசியல் தீர்மானித்த நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை வெட்டி கொண்டு வருவதற்காகத்தான் உமர் அலி அவர்கள் உருவியவாருடன் வந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நுபுவத் ஆறில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆளுமை பண்புகளை நாங்கள் பார்க்குற நேரம், உமர் அலி அவர்கள் துணிவும் வீரமும் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முஸ்லீம்களுக்கு புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தின. குறைசி காஃபியர்களுக்கு அது பேரிதியாக இருந்தது. உமர் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே குறைசி தலைவர்களது வீட்டை தட்டி தான் முஸ்லீமாகி விட்டதை தெரிவித்து கொண்டாங்க. காபாவிலும் அதனை பிரகடனம் செஞ்சாங்க. அதே போல் ஜமாத் தொல்கை பள்ளியில் பகிரங்கமாக நடாத்துவதற்கும் இவங்க வழி செஞ்சாங்க. இவற்றையெல்லாம் கண்ட முஸ்லிக்கள் ஆத்திரமடைஞ்ச போதிலும் உமர் அலி அவர்களின் வீரத்துக்கும் துணிவுக்கும் முன்னால் இவங்க எதுவுமே செய்ய முன்வரல. உமர் அலி அவர்களின் ஆலோசனைகளை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அங்கீகரித்து வஹியையும் அல்லாஹ் அறிவித்தான். உமர் அலி அவர்களே கலீபாவாக தெரிவு செய்யப்பட்ட முறையை நோக்குகின்ற பொழுது அபுபக்கர் அலி அவர்கள் தனது மரணத்துக்கு முன்னர் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை கலீபாவாக நியமனம் செய்ய விரும்பினாங்க. அன்றைய தினத்தில் முக்கியத்துவம் பெற்றிருந்த சில சஹாபாக்களை தனித்தனியாகவும் குழுக்களாகவும் அழைத்து கலந்தாலோசித்தாங்க. அனைவருமே உமர் அலி அவர்கள் விடயத்தில் விருப்பத்தை தெரிவித்தார்கள். அபுபக்கர் அலி அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு உமர் அலி அவர்களை கலீபாவாக நியமித்தார்கள். மக்களும் அதனை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டாங்க. ஹிஜ்ரி 13 ஜமாத்துல் ஆஹிர் பிறை 22 உமர் அலி அவர்கள் கிராபத்தை பொறுப்பேற்றார்கள். உமர் அலி அவர்களின் பணிகளும் பங்களிப்புகளும் பார்க்குற நேரம், உரோம பேரரசு வல்லரசுகளால் ஒடுக்கப்பட்டிருந்த மக்களை விடுவித்து அவர்களுக்கு சுபீட்சமான வாழ்வினை ஏற்படுத்துவதற்காக அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட கிலாபத்தை விரிவாக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். அதே போல் வித்தியாசமான முறைகளை கையாண்டு மக்கள் குறைகளை அறிந்து அவற்றை உடனுக்குடன் தீர்த்து வச்சாங்க. அதாவது இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் நாட்டை சுற்றி பார்த்து மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்தாங்க. இவர்களது ஆட்சியில் அரசன் பிழை செய்தாலும் அதனை சுட்டிக்காட்ட சாதாரண ஒரு மனிதனுக்கும் உரிமை உண்டு என்பதை செயலுரையில் காட்டினாங்க. உமர் அலி அவர்கள் ஒருமுறை குத்பா பிரசங்கத்தை செய்வதற்காக மிம்பரில் ஏறிக்கொண்டிருந்தாங்க. அப்பொழுது ஒரு மனிதன் அவர்களை மறித்து, அமீருல் முஃமினீனே, எனக்கு ஒரு சந்தேகம் தெளிவாக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு உமர் அலி அவர்கள் என்னென்னு கேட்குற நேரம், பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்காக கடந்த வாரம் பைத்துல் மாலுக்கு புடவைகள் சில வந்தன. அவற்றை நீங்கள் தான் பயன்படுத்தீர்கள். ஒருவருக்கு ஒரு அங்கி தைப்பதற்கு போதுமான அளவே பயிரப்பட்டது. ஆனால் இப்போது நீங்கள் அணிந்து வைத்திருக்கும் ஜுப்பாவோ அதே புடவையினால் தைக்கப்பட்டிருக்கிறது. பயிரப்பட்ட புடவையின் அளவுக்கு ஒரு பூரண ஜுப்பா தைத்து கொள்வது முடியாத காரியம். இது எவ்வாறு தைத்து கொண்டீர்கள் என்பதை நீங்கள் கூற வேண்டும் என்று அந்த மனிதன் உமர் அலி அவர்களை பார்த்து கேட்டார்கள். உடனே உமர் அலி அவர்கள் இதற்கான மறுமொழியை எனது புதல்வர், எனது மகன் கூறுவார் என்றார்கள். உடனே மகன், பைத்துல்மால் புடவையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவே எனது தகப்பனுக்கும் கிடைத்தது. அவருக்கு ஒரு பூரண ஜுப்பா தைப்பதற்கு போதாமல் இருந்ததால் எனக்கு கிடைத்த பகுதியை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன் என்று மகன் கூறினார். பாருங்கள் மாணவர்களே, உமர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் எவ்வளவு தூரத்துக்கு தனி மனித சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இடமளிக்கப்பட்டிருந்தது. அடுத்து நாங்கள் பார்ப்போம் உமர் அலி அவர்களின் நிர்வாக பணிகளையும் பார்ப்போம். உமர் அலி அவர்களின் காலத்து சேவைகளை பார்ப்போம். முதலில் உமர் அலி அவர்களின் காலத்தில் அவங்க செஞ்ச சேவைகளை பார்க்குற நேரம், ஒன்றாவது ஹிஜ்ரி கலண்டரை அறிமுகம் செய்தமை, தபால் சேவையை அறிமுகம் செய்தார்கள், பைத்துல் மால் திரை சேரியை உருவாக்கினாங்க, மஜ்லிஸ் சூரா எனும் ஆலோசனை சபையை உருவாக்கினாங்க, தீவான் எனும் திணைக்களத்தை உருவாக்கினாங்க. மகானங்களாக பிரித்து ஆட்சி செய்தமே நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார்கள். நல்லா வச்சுக்கோங்க, ஹிஜ்ரி கலண்டரை அறிமுகப்படுத்தினாங்க, தபால் சேவையை அறிமுகம் செய்தாங்க, பைத்துல் மால் உருவாக்கினாங்க, மஜ்லிஸ் சூரா எனும் ஆலோசனை சபையை உருவாக்கினாங்க, தீவான் எனும் திணைக்களத்தை உருவாக்கினாங்க, மாகாணங்களாக பிரித்து ஆட்சி செய்தாங்க, நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டாங்க. அடுத்தது, உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் நிர்வாக பணிகளை இலகுபடுத்துவதற்காக ஏற்படுத்திய பதவிகளை பார்ப்போம். உமர் அலி அவர்கள் நிர்வாக பணிகளை இலகுபடுத்துவதற்காக ஏற்படுத்திய பதவிகளை பார்ப்போம். முதலாவது வாலி. வாலி என்று சொன்னா ஆளுநர். காத்திப். காத்திப் என்று சொன்னா தலைமை காரியதரிசி. மூணாவது காலி. காலி என்று சொன்னா தலைமை நீதிபதி. சாஹிபுல் கராஜ் இறைவரி அதிகாரி. காத்திபு தீவான் இராணுவ காரியதரிசி. வாலி, காத்திப், காலி, சாஹிபுல் கராஜ், காத்திபு தீவான் போன்றவைகளை நிர்வாக பணிகளை இலகுபடுத்துவதற்காக அமைச்சார்கள். சரி மாணவர்களே, இவ்வாறு நல்லாட்சி புரிந்த உமர் அலி அவர்கள் ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் பிறை 26 அபு லுஹுலுவா என்னும் மஜூசியினால் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் 10.5 வருடங்கள் நல்லாட்சி புரிந்தார்கள். உமர் அலி அவர்கள் 10.5 வருடங்கள் ஆட்சி புரிந்தார்கள். ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் 26 அபு லுஹுலுவா என்ற மஜூசியினால் கொல்லப்பட்டாங்க. படுகாயமடைந்து பிறகு வஃபாத்தானார்கள். இவங்கள் ஆட்சி காலம் 10.5 வருடங்கள். இவங்களை பற்றி சில கேள்விகளை பார்ப்போம். அதிகமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பரீட்சையில் வினாக்கள் கேட்கப்படுகின்றது. அவர்கள் செய்த சேவைகள் கேட்கப்படுகின்றது. இல்லை அவர்களை பற்றி சிறு குறிப்பு எழுதுங்க, இப்படி ஏதாவது ஒரு கேள்வி வரலாம். அடிக்கடி உமர் அலி அவர்களை பற்றித்தான் கேள்விகள் வருகின்றது. உமர் அலி அவர்களை பற்றி நாங்கள் சில வினாக்களை பார்ப்போம். உமர் அலி அவர்களின் ஆளுமை பண்புகளை குறிப்பிடுக. அவங்களோட ஆளுமை பண்புகளை பார்க்கின்ற நேரம் துணிவு, வீரம், குறைசி காவிர்களுக்கு மிகவும் சவாலாக செயற்பட்டாங்க, பரந்த அறிவு, விவேகம், இவர்களின் ஆலோசனை பல சமயம் வகையாக வந்தன. தூரநோக்கு. தூரநோக்கு நேரம் அல் குர்ஆன் தொகுப்புக்கு அவர்களே ஆலோசனை வழங்கினாங்க. உமர் அலி அவர்களை பற்றி கூறுக. கிறிஸ்துக்கு பின் 580 அத்தி பரம்பரையில் பிறந்தாங்க. 96 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சிறப்பு பெயர் ஃபாரூக் அபு ஹப்ஸ். இஸ்லாத்தின் 2வது கலீபா. ஆட்சி காலம் 10.5 வருடங்கள். உமர் அலி அவர்கள் கலீபாவாக தெரிவு செய்யப்பட்ட ஆண்டு ஹிஜ்ரி 13 ஜமாத்துல்லாஹிர் 22 உமர் அலி அவர்களின் ஆட்சிக்கால சேவைகளை பார்க்குற நேரம் ஹிஜ்ரி கலண்டரை ஏற்படுத்தினார்கள், தபால் சேவையை அறிமுகம் செய்தார்கள், பைத்துல்மால் என்னும் திரை சீரியை உருவாக்கினாங்க, மஜ்லிஸ் சூரா என்னும் ஆலோசனை சபையை உருவாக்கினாங்க, தீவான் என்னும் திணைக்களத்தை உருவாக்கினாங்க, மாகாணங்களாக பிரித்து ஆட்சி செய்தார்கள், நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார்கள். அடுத்தது, உமர் அலி அவர்களின் நிர்வாக பணிகளை இலகுபடுத்துவதற்காக ஏற்படுத்திய பதவிகள் எவை? வாலி. வாலி என்று சொன்னா ஆளுநர். காத்திப். காத்திப் என்று சொன்னா தலைமை காரியதரிசி. காலி. காலி என்ற தலைமை நீதிபதி. ஷாஹிபுல் கராஜ் இறைவரி அதிகாரி. காத்திபு தீவான் இராணுவ காரியதரிசி. உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் எப்போது இடம்பெற்றது? ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் பிறை 26 அபு லுஹுலுவா என்னும் பாரசீக மஜூசியால் கொலை செய்யப்பட்டார்கள். இவங்களோட ஆட்சி காலம் எத்தனை வருடங்கள்? 10.5 வருடங்கள். 10.5 வருடங்கள் இவங்க நல்லாட்சி செய்திருக்கின்றார்கள். சரி மாணவர்களே, நாங்கள் இன்று அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவர்களை பற்றி பார்த்தோம். இனிவரும் காலங்களில் மற்ற 2 கலீஃபாக்களையும் பார்ப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.